டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தேவ சர்வாயுதத்தை திற என்று சிந்தி மீட்டனை வெற்றியூடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இந்த தீனம் உள்ளருள் இதுவா.
வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா?
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 10 வசனம் முதல் நாம் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பினாலே, அவருடைய மகா கோபாக்கினையினாலே இரண்டாம் தூதன் கலசத்திலுள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றியதையும், சமுத்திரத்திலுள்ள எல்லாம் இரத்தமானதும் பிராணிகள் யாவும் மாண்டு போயின என்றும் பார்த்தோம். மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றிய பொழுது உடனே அவைகளும் இரத்தமாயின என்று சிந்தித்தோம். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய கர்த்தர், அவர் நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறார் என்பதை தண்ணீர்களின் தூதனும் கூறினான் என்று வாசித்தோம். அது மட்டுமல்ல, நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றிய பொழுது தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றும் சிந்தித்தோம். மனிதர்கள் இத்தனை வேதனைகளை அனுபவித்தாலும் இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இப்பொழுது தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 10 வசனம் முதல் சிந்திப்போம். முதலாவது 10-11 வசனங்களை வாசிக்கிறேன். ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 10 வசனத்திலே மிருகத்தினுடைய சிங்காசனம் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் கூறுகின்ற மிருகம் என்பது ஒரு மனிதனே என்பதை தெரிவிக்கின்றது. அவன் ஒரு ராஜ்யத்தையும் குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் ராஜ்யம் இல்லாமல் ராஜா இல்லை. அது மட்டுமல்ல, அதன் ராஜ்யம் இருளடைந்தது என்பது வித்தியாசமான ஒரு இருளை குறிக்கின்றது. சூரியனின் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் வெளிச்சம் மங்கி இருள் ஏற்படுகின்றது. உஷ்ணம் அதிகரிக்கும், ஆனால் பிரகாசம் குறைவாக காணப்படும். எகிப்தில் ஏற்பட்ட 9 வாதையில் காரிருள் ஏற்படுகிறது. இதை யாத்திராமம் 10 அதிகாரம் 21-22 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். வரப்போகும் இருளை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளும் அதிகமாய் கூறியிருக்கிறார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவேல் 2 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம் மற்றும் 31 வசனம். சியோனிலே எக்காலம் ஓதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளைத் தவிர நாகும், ஆமோஸ் மற்றும் செப்பனியாவும் இதனை குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது யோவான் இந்த தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தவைகள் தேவனின் திட்டத்தின்படியே மகா உபத்திரவ காலத்திலே பொருந்தி வருகிறது என்று சொல்கிறார். மார்க் 13 அதிகாரம் 24 வசனத்திலேயும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் இதை உறுதிப்படுத்துகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க் 13:24, அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். 10 வசனத்தின் இறுதி பகுதியிலே அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த கலசங்கள் ஊற்றப்படுவதனால் ஏற்படும் வேதனை எவ்வளவு கொடூரமானதாய் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது. ஆனாலும் இவைகள் அந்த மனிதர்களை அவர்கள் பொல்லாப்பு நின்று மனம் திரும்பும்படி செய்யவில்லை. இங்கு இரண்டு காரியங்கள் வெளிப்படையாக தெரிகிறது. ஒன்று, கோப கலசங்களை ஊற்றுவதில் தேவன் நீதி உள்ளவராகவே செயல்படுகிறார் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தண்டனையை வழங்குகிறவர் தேவனே. இரண்டாவதாக, என்ற போதிலும் இந்த வேதனைகளின் மத்தியிலும் மனுக்குலம் மனம் திரும்பவில்லை. இதனை அப்போஸ்தலனாய பவுலும் கூறியிருக்கிறார். ரோமர் 2:4-5 பார்ப்போம் என்றால், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே என்று சொல்கிறார். இங்கு தேவனுடைய நீதி வெளிப்படுகின்றது. ஆனாலும் மனிதன் தொடர்ந்து தனது இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு மனம் திரும்ப மறுக்கிறான். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தவறு செய்யும் பொழுது, தேவன் தண்டிக்கும் பொழுது அதை குறித்து எள்ளி நகையாடுகிறார்கள். வேதனையின் மேலே வேதனை அனுபவித்தாலும், ஆண்டவரே நான் பாவியாயிருக்கிறேன் என்று தங்கள் பாவ வாழ்க்கையை குறித்து அவர்கள் உணர்கிறதில்லை. ஆனால் எப்படிப்பட்ட பாவியானாலும் மனம் திரும்பி அவரண்டை வரும்பொழுது அவர் சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். அவருடைய அன்பு இன்னமும் நமக்கு கிடைக்கக்கூடியதாயிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரப்போகிறது. அப்பொழுது தேவனுடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் எல்லாம் நிறைவடைந்து தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாள் வரும். அப்பொழுது மனம் திரும்ப முடியாது. தொடர்ந்து வெளிப்படுத்தின சேஷம் 16:12 பாருங்கள். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு பலி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. வேதாமத்திலே மத்தியதரை கடல் பெரிய கடல் என்று கூறப்படுவது போல ஐபிராத் நதி பெரிய நதி என்று கூறப்படுகிறது. ஐபிராத் நதி பிரபலமான நதியாகும். முதலாவதாக ஆதியாகமும் 2 ஐபிராத் நதி குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாமத்திலே 25 தடவைகளுக்கும் மேலாக இந்த ஐபிராத் நதி குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு 6வது வாதையுடன் இணைந்து இது கூறப்பட்டுள்ளது. மனித வாழ்க்கையின் ஆரம்பத்திலே கூறப்பட்ட ஐபிராத் நதி மனித வாழ்க்கையின் முடிவிலும் கூறப்படுகின்றது. மகா உபத்திரவ காலத்திலே இது மனித நாகரீகத்தின் தொட்டிலாக காணப்பட்டு மனித நாகரீகத்தின் கல்லறையாகவும் இருக்கிறது. ஐபிராத் நதி கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எல்லையாக அமைந்துள்ளது. இது 1800 மைல் நீளமாக காணப்படுகிறது. அதில் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியிலே படகு போக்குவரத்து நடைபெறுகிறது. இது அகலமானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கிறது. எனவே ராணுவ வீரர்கள் கூட இதை கடந்து வருவது கடினமானதாகும். ஆபிரகாம் ஐபிராத் நதியின் அக்கறையிலிருந்து வந்தபடியால் அவன் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் ஆபிரகாமிற்கு வாக்குத்தத்தம் பண்ணிய தேசத்தின் கிழக்கு எல்லைப்பகுதியாக ஐபிராத் நதி அமைகின்றது. ஆதியாகமம் 15:18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரோம பேரரசின் கிழக்கு எல்லைப்பகுதியாகவும் அமைந்தது. ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே ஐபிராத் நதி நீர் இல்லாமல் வறண்டு போவதால் கிழக்கு மேற்கிற்கான எல்லை அழிந்து சூரியன் உதிக்கும் திசையிலுள்ள ராஜாக்கள் அர்மகதான் யுத்தத்திற்கு புறப்பட்டு வருவார்கள். தமர்லேன், செங்கிஸ்கான் போன்றவர்கள் கிழக்கிலிருந்து பெரும் படைகளுடன் புறப்பட்டு வந்தார்கள். இவைகள் யாவும் கடைசி காலங்களில் இடம்பெறப்போகும் சம்பவங்களின் ஆயத்த காட்சிகளாய் இருக்கிறது. ஒருபோதும் மேற்கு பகுதிக்குள்ளே வராத கிழக்கில் உள்ளவர்கள் ஐபிராத் நதி வறண்டு போனதும் பெரும் படையுடன் பலஸ்தீனாவிற்கு எதிராக வருவார்கள். உலக மக்கள் தொகையிலே பெரும் பகுதி கிழக்கு பகுதியிலேயே காணப்படுகிறது. சுவிசேஷத்தை குறித்து சொற்பமான அறிவுடைய கிழக்கில் உள்ளவர்கள் அந்தி கிறிஸ்துவை தெரிந்தெடுப்பார்கள். இங்கே இடைச்செருகளாக பூமியின் குடிகளாகிய ராஜாக்கள் அர்மகதோனுக்கு ஆயத்தமாவதை குறித்து வாசிக்கிறோம். ஆறாவது ஏழாவது கலசங்களுக்கு இடையிலே இந்த இடைச்செருகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏழு பிரமுகர்களைத் தவிர மற்ற அனைத்து ஏழுகளின் தொடர்ச்சியிலும் இடைச்செருகள் காணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விளக்கங்களை கூறுவதற்கு இடையிலே ஒரு இடைவெளி காணப்படுகிறது. சரி, இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16:13-14 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இது அர்மகதோன் யுத்தம். இது மிகவும் பயங்கரமானது. மகா உபத்திரவ காலத்தின் மத்திய காலத்தில் இது இடம்பெறலாம். வடக்கிலிருந்து ரஷ்யா புறப்பட்டு வரும். இந்த போர் காரியங்கள் பலஸ்தீனா தேசம் முதல் எகோபாத் பள்ளத்தாக்கு ஏதோ மலைப்பிரதேசம் முடிய காணப்படும். ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் இடம்பெறும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வருவதுடன் முடிவடையும். நீதியின் சூரியன் தனது செட்டைகளில் ஆரோக்கியத்துடன் எழும்புவார். இங்கு நரகத்தின் திருத்துவம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. சாத்தான், அந்திகிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இந்த பூமியை குறித்த தேவனின் திட்டத்தை அழித்து போடும்படியாக இவைகள் மூன்றும் செயல்பட்டு பூமியின் ராஜாக்கள் யாவரும் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு செல்லும்படி செய்யும். தேவன் ஆபிரகாமிற்கும் அவனை பின்பற்றி வருகிறவர்களுக்கும் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். எபிரேய மக்களுடன் சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டார். அந்த உடன்படிக்கைகள் விசுவாசிகளுக்கு யோவான் 3:16 காணப்படுவது போல காணப்படும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டார் என்றும் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டார் என்றும் இஸ்ரவேலுக்கு எவ்விதமான நன்மையும் செய்யப்போவதில்லை என்றும் தவறான ஒரு கருத்து கூறப்படுகிறது. இதற்கு பழைய ஏற்பாட்டில் பல சம்பவங்கள் ஆதாரமாக கூறப்படுகிறது. ஆனால் அது அப்படி அல்ல. தேவன் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கையை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்பதே சாத்தானின் திட்டம். எனவே சாத்தான் அனைத்து தேசங்களையும் சிறிய நாடாகிய இஸ்ரவேலுக்கு எதிராக எழுப்பிவிடுகிறான். இது மகா உபத்திரவ காலத்தில் இடம்பெறும். நாம் வாசித்த வசனத்திலே தவளைகளுக்கு ஒப்பான என்று பார்க்கிறோம். இவைகள் நிஜ தவளைகள் அல்ல, ஒப்பான என்று அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. செய்ஸ் என்பவர் இதனை குறித்து எழுதும்பொழுது அவைகள் ஆவிகள், அவைகள் அசுத்த ஆவிகள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, செயல்படும்படி சர்ப்பத்திடமிருந்து அனுப்பப்பட்டவைகள், இப்பூமியில் நின்று தேவனை அழித்து விடும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவைகள். இவைகள் உபத்திரம் கொடுக்கின்ற பிராணிகளைச் சேர்ந்த தவளைகள் போல காணப்படுகிறது. இருள் சூழும் வேளையில் இவைகள் குதித்துக் கொண்டும் ஊர்ந்து கொண்டும் பெரும் ஓசைகளை எழுப்பிக் கொண்டும் காணப்படும். இவ்விதமாகவே இந்த அசுத்த ஆவிகளும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் அவரது வல்லமைக்கும் எதிராக எழும்பச் செய்யும். வெளிப்படுத்தின சேஷம் 9 அதிகாரத்தில் தேவனின் 7 ஆவிகளும் பூமி எங்கும் சுற்றித் திரிந்து பரிசுத்தவான்கள் அனைவரையும் ஐக்கியத்தோடு ஒன்று கூட செய்தது போல இந்த அசுத்த ஆவிகள் சாத்தானை வணங்குகிற அனைவரையும் ஒன்றாக கூட்டிச் சேர்க்கும். நமது நாட்களிலேயும் செய்தி ஒலிபரப்புகள் தங்களுடைய கருத்துக்களையே கூறி மக்களின் இருதயங்களை தங்களுக்கு நேராக திருப்பிவிடுகிறது இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே இதனை நிறுத்தக்கூடியவர். இஸ்ரவேலுக்கு உதவி கிழக்கிலோ மேற்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ இருந்து வருவதில்லை. 4 திசைகளிலிருந்தும் உபத்திரவமே உண்டாகும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்தே அவர்களுக்கு உதவி வரும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 பாருங்கள். இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இங்கே இதோ திருடனைப் போல் வருகிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்து ஒருபொழுதும் திருடனைப் போல் சபைக்குள் வருவதில்லை. கவனியங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:4, சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. திருடனை நாம் வரவேற்பதில்லை, விரட்டி அடிக்கிறோம். கிறிஸ்துவை எதிர்நோக்கி காத்திருக்கிற சபைக்குள் கர்த்தர் திருடனை போல வருவதில்லை. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இதை தீத்து 2:13 பார்க்கிறோம். இந்த வசனம் கூறுவது போல மகா உபத்திரவ காலத்தின் முடிவில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருடனை போல இந்த உலகத்திற்குள் வருவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தின் துவக்கத்தில் நாம் பார்த்தது போல இந்த பூமி அவரை கண்டு புலம்பும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதை அவர்கள் விரும்பவில்லை. இந்த உலகத்திற்கு வராதபடி விரட்டிவிட வேண்டும் என்பதே அவர்கள் விருப்பமாய் இருக்கிறது. இங்கே தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று வாசித்தோம். ஆலயத்தின் தலைவன் இரவு வேளையிலே காவற்காரர் விழித்திருந்து காவல் செய்கிறார்களா என்பதை கண்காணிக்க ரோந்து சுற்றி வருவான். காவற்காரன் தூங்குவதைக் கண்டால் அவனை பிடித்து அடிப்பான், அல்லது அவன் வஸ்திரங்களை தீயிலிட்டு கொளுத்துவான். எனவே உங்கள் வஸ்திரங்களை இழந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தாலே உடுத்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16:16 வாசிக்கிறேன். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். அர்மகெதோன் என்பதை பற்றிய பல குறிப்புகள் காணப்பட்டாலும் வேதாமத்தில் இந்த ஒரே ஒரு இடத்தில் மாத்திரமே அர்மகெதோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அர்மகெதோன் என்பதற்கு மெகிதோ மலை என்று அர்த்தம். எபிரேய வார்த்தைகளின் கூட்டு வார்த்தையாக இது அமைந்துள்ளது. அர் என்றால் மலை என்றும் மெகதோ என்றால் இஸ்ரேலில் உள்ள பள்ளத்தாக்கு என்றும் பொருள்படும். இது மிகவும் செழிப்பான பள்ளத்தாக்கு, உலகத்திலேயே மிகவும் செழிப்பான பள்ளத்தாக்கு என்று கூறலாம். முற்காலத்திலே இந்த பள்ளத்தாக்கிலே பல யுத்தங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அசீரிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் காலத்திலிருந்தே இந்த பள்ளத்தாக்கு யுத்த பாளையங்கள் அமைக்கும் இடமாயிற்று. எகிப்திலிருந்து நெப்போலியன் போனபார்ட் சீரியாவுக்குள்ளே வந்தான். யூதர்கள், புறஜாதிகள், கிறிஸ்தவ யுத்த வீரர்கள், எகிப்தியர்கள், பெர்சியர்கள், துருக்கியர்கள், அரபியர்கள், எல்லா தேசத்தைச் சேர்ந்த யுத்த வீரர்கள் அனைவரும் இஸ்ரேலின் இந்த பள்ளத்தாக்கிலே தங்கள் ராணுவ கூடாரங்களை அமைத்து தங்கியிருந்து தாபோர் மற்றும் எர்மோன் மலையின் பனியினால் தங்கள் கொடிகளை நனைக்கிறார்கள். இங்கே அவர்களை கூட்டிச் சேர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனே அவர்களை கூட்டிச் சேர்த்தார். சாத்தான், அந்திகிறிஸ்து, பொய்த்தீர்க்க தரிசி ஒன்றாக சேர்ந்து அனைத்து தேசங்களையும் இஸ்ரவேலுக்கு எதிராக கூட்டிச் சேர்த்து தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாலே நடைபெறப்போகிற அத்தனை காரியங்களையும் தேவனாய கர்த்தர் ஏற்கனவே மிக துல்லியமாக சின்ன சின்ன குறிப்புகள் முதல் கொண்டு தெளிவாக திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அத்தனையையும் தான் எவ்வாறு செயல்படுத்தப் போகிறேன் என்பதையும் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அனாதி திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே திட்டமிட்டு சீரும் சிறப்புமாய் செய்கிறார். அவருடைய திட்டத்திற்கு நாம் ஒத்துழைக்க ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்போகிற காரியங்களை குறித்து வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை உணர்ந்தவர்களாக, அவருக்கு நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தவர்களாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அவருடைய திட்டம் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர்தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22.